நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம் கே கே மகேஷ் அவர்களே.
வணக்கம் ஐயா.
மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் அவர்கள் காலமாகிவிட்டார். அவர் வந்து இப்போ சைவத்துக்கு வந்து நிறைய தொண்டு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன மாதிரியான சைவ தொண்டுகள்லாம் அவர் செய்திருக்கிறார்?
அவர் ஆரம்ப காலத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக சைவ பணி செஞ்சிருக்கிறாரு. உதாரணமாக தஞ்சை மண்டலம், மதுரை, அப்புறம் தென்பாண்டி மண்டலமான திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து நிறைய ஊர்களுக்கு, சின்ன சின்ன ஊர்களுக்கு கூட போய் சைவம் பற்றி பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி வெளிநாடுகளுக்குலாம் போயிருக்கிறாரு. அதாவது சீனாவுக்கு போயிருக்கிறாரு. சீனாவில் வந்து துர்கிஸ்தான் இஸ்லாமியர்கள் வசிக்கிற பகுதிகளெல்லாம் போய் இஸ்லாத்துக்கும் சைவத்துக்கும் உள்ள தொடர்பு பற்றி தான் பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி மலேசியா, பிரான்ஸ் எல்லாம் போய் பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி அங்கே உள்ள கோயில்கள், சிவாலயங்கள் எல்லாம் போய் பூஜை பண்ணுறது, இங்கே தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி நிறைய கோயில்களுக்கு போய் பண்ணது, இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆரம்ப காலங்களில் வந்து நம்ம மதுரை ஆதீனத்தோட சொத்துக்கள் நிறைய ஆக்கிரமிச்சுட்டு இருந்திருக்கு, அதை மீட்டு எடுத்திருக்கிறாரு. ஆனால் இன்னும் அவர் என்ன செய்திருக்கலாம் அப்படின்னு எந்த மாதிரி ஆட்கள் நினைக்கணும்னா, அவர் ஆதீன மடத்துல இருந்து ஆதீன சொத்து வருவாயில இருந்து ஒரு ரெண்டு பட்சம் ஒரு அறநிலையம் இல்லை ஒரு கல்வி நிலையம் நடத்தியிருக்கலாம். நிறைய சொத்துக்கள் வந்து வணிக பயன்பாட்டுக்கு மட்டும்தான் விடப்பட்டது. அந்த மாதிரி அவர் நடத்தியிருந்தால் அவருக்கு இன்னும் புகழ் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்.
இப்போ மதுரை ஆதீனத்தை பொறுத்தளவில் அவர் வந்து தமிழ் மொழி வளர்ச்சியில் வந்து அதிக அக்கறை காட்டினார் அப்படி சொல்கிறாங்க. என்ன மாதிரியான தகவல் இருக்கு?
அவருக்கு நல்ல மொழி புலமே உண்டு. சைவ சமய பாடல்கள் எல்லாமே அவ்வளோ அழகா, அவருக்கு ஒரு குரல் வளமும் உண்டு, நல்லா பாடுவார். புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு. உதாரணமாக மதுரை ஆதீன வரலாறை வந்து ஒரு தொகுக்கப்படாமல் இருந்தது, அதை அவர் தொகுத்து வெளியிட்டார். அது ஒரு தடவை வெளியிட்டதோட விட்டுறாமல் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிப்புகளும் போட்டார்.
சரி, இப்போ வந்து மதுரை ஆதீனம் அவரோட பின்னணி வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமானது தான். ஏன்னா அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்து சமய குருவாக மாறியவர் இல்லையா. இந்த வகையில் அவர் தொடர்ந்து வந்து அரசியலில் ஈடுபட்டிருக்கிறார். திராவிட அரசியலில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தி இருக்கிறார். அந்த தாக்கம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம்.
அதாவது பொதுவாக தஞ்சை பகுதி திராவிட இயக்க மண் அல்லது நம்ம பொது உடைமை சித்தாந்தத்துக்கான மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவரோட அரசியலுக்கு ஒரு பின்னணியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பகுதியில் உள்ளவங்க இந்த ரெண்டு இயக்கங்களோட ஆளுமையின் கீழே வளர்றது இயல்பு. இன்னொன்று, அவர் சின்ன வயதுலேயே நாகூர்கனிவாவோட பாடல்ல ரொம்ப ரசிச்சிருக்கிறாரு. இதெல்லாமே சேர்ந்து அவரை ஒரு திராவிட இயக்கத்தை ஆளா ஆக்கியிருக்குது. பள்ளி படிப்பு முடிஞ்ச காலத்திலேயே வாசிப்பு பழக்கம் அவருக்கு இருந்திருக்குது. இது எல்லாமே சேர்ந்து அவரை ஒரு ஒரு அரசியல் ரீதியான அந்த தமிழ் தேசியம், இலங்கை பிரச்சனையில ஒரு ஆர்வம் அதெல்லாம் ஏற்படுத்திருக்கு. பிற்காலத்தில் அவர் பத்திரிகையாளராக இருக்கும்போதுமே அந்த தொடர்புகளை புதுப்பிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தமிழ் முரசு அப்படின்னு ஒரு பத்திரிக்கை அங்கே இருக்குது, அதில் சென்னை நிருபராக இருந்திருக்கிறார். பிற்காலத்தில் தான் அவர் தருமை ஆதீனத்தோட தொடர்பால், அவங்க அப்பா ஒரு ஆன்மீகவாதிங்கிறனால அந்த தொடர்பால் அவர் ஆன்மீகத்துக்குள்ள வர்றாரு. வந்து மடாதிபதி ஆறாரு. ஆனத்தரவும் அவரால் அந்த திராவிட இயக்க தொடர்பை விட முடியல. உதாரணமாக அண்ணா அறிவாலய திறப்பு விழாவுக்கு இவர் போயிருக்கிறாரு. சென்னையில் திமுக தலைமை அலுவலகம் அண்ணா அறிவாலயம், அதோட திறப்பு விழாவுக்கு இவர் போயிருக்கிறாரு. அந்த விழாவில் கலைஞர் பேசும்போது, இந்த கட்டிடம் வந்து ஒவ்வொரு தொண்டர்களுடைய உழைப்பால அவங்களோட பங்களிப்பால உருவானது அப்படின்னு பேசுறாரு. இவர் என்ன நினைச்சாரு தெரியல, இவர் கையில அணிந்திருந்த 10 மோதிரத்தையுமே கலட்டி கொடுத்துறாரு கலைஞர்கிட்ட, கட்டிட நிதியா அண்ணா அறிவாளையத்துக்குன்னு. மறுநாளே அவர் அப்புறம் கலைஞர் திருப்பி கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நானே அதை அவர்கிட்ட கேட்டு உறுதிப்படுத்திருக்கேன். ஆமா, நான் கொடுத்தேன். முரசொலியில அது செய்தியும் வந்தது அந்த காலத்துல. அப்புறம் அதை திருப்பி கொடுத்துட்டாரு கலைஞர். அந்த மாதிரி ஒன்னு சூசப்படக்கூடிய ஆள் அவரு. திராவிட இயக்கத்து மேல ஒரு ஈடுபாடாக இருந்திருக்கிறாரு. கலைஞரோட ரொம்ப நட்பாகவும் இருந்திருக்கிறாரு. அந்த ஈழ ஆதரவு, தமிழ் ஆதரவு காரணமாக சசிகலாவின் கணவர் நடராஜனோட தொடர்பில் இருந்திருக்கிறார். அந்த தொடர்பு அவருக்கு தனிப்பட்ட வகையில் சில சிக்கல்களையும் ஏற்படுத்திச்சு. பிற்காலத்தில் அதிமுகவோட தீவிர ஆதரவாளர மாறுறதுக்கும் அது ஒரு வாய்ப்பாக இருந்தது. தமிழ்நாட்டில் ஒரு மடாதிபதி வடநாட்டில் எப்படியோ இருக்கலாம், அரசியலில் நேரடி ஈடுபடுவாங்க, பிஜேபிக்கு ஓட்டு கேட்பாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மடாதிபதி கையில் இரட்டை இலை சின்னத்தோட மேடைகளில் ஏறி ஓட்டு கேட்டார்னா அது இவர் தான். பிற்காலத்தில் அவர் ரொம்ப இந்த மாதிரி மேடையில் போய் ஏறி பேசுகிற அளவுக்கு ஆனதுக்கு காரணம் வந்து இந்த நித்யானந்த பிரச்சனையும்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து மீள்வதற்காக இந்த மாதிரியான நிலைக்கு அவர் போக வேண்டிய வந்துவிட்டது அப்படின்னா சொல்லுவாங்க. குன்றக்குடி பொன்னம்புல பழைய குன்றக்குடி அடிகளார், அவர் சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தவர். அவர் மறைந்தபோது தமிழ்நாடு அரசு அவருக்கு மரியாதை செலுத்தியது, அவருக்காக அஞ்சலி கூட்டங்கள்லாம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் மதுரை ஆதீனத்துக்கு தான் அப்படி ஒரு சிறப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும் போதே நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் வராரு. இன்னொரு அமைச்சர் மூர்த்தி வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தினார். நேற்று சென்னையில் அந்த அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகராகலாம் சட்டத்தின் கீழே பணியாணை வழங்கும் விழா நடந்தது இல்லையா, அந்த விழாவில் வந்து இவருக்கு ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்தினார்கள். மௌன அஞ்சலி முதல்வர் உட்பட அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினார்கள். அதற்கு முற்றிலும் அவர் தகுதியானவர் தான்.
சரி, இப்ப ஈழ பிரச்சனையை பொறுத்தளவுல அவரோட தொடர்பு ஈடுபாடு எப்படி இருந்ததாக உங்களுக்கு படுகிறது?
ஆரம்ப காலகட்டங்கள்ல ஈழத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமான தொடர்பு ரொம்ப வெளிப்படையா பட்டவர்த்தனமா இருந்தது. அதனால அவரும் அதே மாதிரிதான் செயல்பட்டார். எப்படி ஈழத்திலிருந்து புலிகள் தமிழ்நாட்டுக்கு வருவது எந்த வேறுபாடு இல்லாமல் சாதாரணமாக வந்து செய்தார்களோ, இங்கே உள்ளவர்கள் எப்படி தமிழ்நாட்டில் ஒரு தங்கள் சார்ந்த தங்கள் குடும்ப நிகழ்ச்சி இல்லை குடும்ப உறவினர்கள் அவங்கள நேசிக்கிற மாதிரி புலிகளை ஆதரித்தார்களோ அதே போலதான் இவரும் ஆதரித்திருக்கிறார். 80களில் நடந்த இலங்கையில் நடந்த கலவரம் அப்போதெல்லாம் இவர் ராமேஸ்வரத்துக்கு தமிழ் ஆதரவாளர்களோடு ரயிலில் சென்று அங்கு போராட்டம் நடத்திய வரலாறு உண்டு. மதுரையிலே கூட ஆதீன மட அதிபதி ஒருவர் வீதியில் இறங்கி போராடினார் என்றால் அது இவர் தான். அந்த நேரத்தில் ஆதீனத்திலிருந்து பெருவிரும் நடந்து வெளியில வந்து மதுரையில் அரசியல் கூட்டங்களுக்கு பெயர் பெற்ற மேல மாட்சி வீதி வடக்கு மாட்சி வீதி சந்திப்பில் இவர் ரெண்டு முறை உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். சில நேரங்களில் கோபமா எனக்கு துப்பாக்கிலாம் தூக்க தெரியும், என்கிட்ட துப்பாக்கி இருக்கு மடத்தில், என் துப்பாக்கியும் பேசணும், நான் விரும்ப சாமியார் நினைச்சாதீங்க அப்படிலாம் கோபமாகலாம் பேசியிருக்கிறாரு. அது ஒரு காலகட்டம். அப்புறம் ராஜு மறைவுக்கு பிறகு அந்த நிலைப்பாட்டில் கொஞ்சம் அந்த தீவிரத்தன்மையை குறைச்சிக்கிட்டாரு. ஆனாலும் அவர் இதில் ஆதரவாளர் அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது.
இப்போ அரபு மொழியில் வந்து குரானின் வார்த்தைகளை ஓதக்கூடிய அளவு புலமை பெற்றிருந்தவர் மதுரை ஆதீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக அவர் இருந்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க?
நிச்சயமா அவரோட சிறப்புகள்ல ஒண்ணு, அவரை வந்து விமர்சனத்துக்கே அப்பாற்பட்டு அவரை நம்ம புகழஞ்சி செலுத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மத நல்லிணக்கத்தின் விஷயத்துல சொல்லலாம். மற்ற எல்லா விஷயத்துலயுமே எனக்கு அவரோட ஒவ்வொரு பணிகள்லையும் என் போதாமைகள் இல்ல விமர்சனங்கள் உண்டு. மத நல்லிணக்க விஷயத்துல அது கிடையவே கிடையாது. நான் செய்தியாளராக அந்த ஆதீன மடத்துக்கு போகும்போது இஸ்லாமிய நண்பர்களோட போயிருக்கிறேன். புகைப்பட கலைஞரோ இல்லை என்னை விட மூத்த செய்தியாளரோ ஒரு இஸ்லாமியர் வருகிறார் என்றால் நானும் அவரும் போறேன்னா வழக்கம் போல நாங்கள் வணங்குவோம். ஆதீன சம்பிரதாயப்படி ஒரு இந்துவாக வணங்குவார். ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படி வேணாம்னு சொல்லிடுவாரு. ஏன்னா அவங்க ஓரிரை கோட்பாட்டில் நம்பிக்கை உள்ளவங்க, ஒரு மனுஷனை கும்பிடணுங்கிற தேவை இல்லை அப்படிங்கிறத அவர் உணர்ந்தவர் சொல்லிடுவார். சல்மான் நீங்கள் கும்பிட வேணாம், கலில் ராஜா நீங்கள் இது பண்ண வேணாம் அப்படின்னே சொல்லுவார். அது மாதிரி மேடைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாமிய பாடல்களை பாடியிருக்கிறார். அது நாகூர் கணிப்பா கொடுத்த அவர் திறந்து வந்த ஆர்வமா கூட இருக்கலாம். ஒரு இஸ்லாமிய நண்பர் வந்து திருமணத்துக்கு அழைக்கிறார் அப்படின்னா நாம போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு மடாதிபதி, அதுவும் அந்த வித்தியாசமான ஆடை தோற்றங்கள் இப்படியான ஒரு மடாதிபதி முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் நிறைந்த ஒரு வீட்டுக்கு போனோம்னா எந்த மாதிரி தயக்கம் இருக்கும் அப்படிங்கறது நம்ம உணரலாம். ஒரு கேலி செய்யப்படலாம், இல்ல புரிஞ்சிக்காம பாக்கலாம், அது என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறாரு அப்படின்னு. அதெல்லாம் அவர் நினைச்சதே இல்லை. நாங்க பிரியாணி பரிமாறப்படும், அசைவ உணவுகள் எல்லாம் பரிமாறப்படும், அதை பத்தி அவர் நினைச்சது இல்லை. ஒரு மனிதன் நம்ம மதிச்சு கூப்பிட்டு இருக்காரு, போகணும் போயிடுவாரு. போய் அங்க போயும் அந்த இஸ்லாத்துக்கும் இந்து மதத்துக்குமான தொடர்பை மேடைகள்ல பேசுவாரு, ஓரேறு கோட்பாட்டை பத்தி பேசுவாரு. நாகரணி பாடலை கூட ரொம்ப உற்சாகமா மேடையிலே பாடியிருக்காரு, நான் பார்த்திருக்கிறேன். இப்ப சமீபத்துல கூட ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி அவருக்கு வீசிங் பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு ரொம்ப. அப்படி இருந்தும் மதுரையில ஒரு செய்தியாளர் இளைஞர் ரொம்ப 28 வயசா இருக்கும், அவரோட திருமணத்துக்கு அழைச்சாரு இஸ்லாமியரு. அதை போய் கலந்துகிட்டாரு, கலந்து வாழ்த்தி பேசிட்டு வந்தாரு. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். திருக்குறான் மாநாடுகள், குரான் மாநாடு, மீலாது விழா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு இதே தோற்றத்தோட. அதுதான் ரொம்ப முக்கியம். நேற்று அவரோட உடல் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருந்தது இல்லையா, அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போயிருந்தேன். சும்மா ஒரு 5 நிமிடம் நம்மளும் போய் பார்த்து வருவோம் அப்படின்னு நான் போகும்போது உள்ள இஸ்லாமியர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி மதுரை ஆதீன மடத்துக்குள் நின்றுகிட்டு அவங்க துவா பண்றாங்க இஸ்லாமிய முறைப்படி, அவர் நற்கதி அடையணும் அப்படின்னு சொல்லி. இது எந்த மடத்தையும் பார்க்க முடியும்னு எனக்கு தோணல. குறிப்பா காஞ்சிபுரம் பக்கத்துல எல்லாம் இது வாய்ப்பு இருக்குமான தோணவே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து தமிழ் புலிகள் அமைப்பு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க, விடுதலை சிறுத்தைகள் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க, பட்டியலின சமூகத்தினர் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. இதுவும் மற்ற மடங்கள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த மத நல்லிணக்கம், சாதி பாகுபாடு காட்டாம எல்லாரையும் தொட்டு பேசுறது, அந்த மடாதிபதி எல்லாம் தீட்டு நினைக்கிற அதெல்லாம் தாண்டி ஒரு உறவை பேணது, இதெல்லாம் வந்து ஆதீனத்தோட சாதனைகள்.
மிக்க நன்றி கே கே மகேஷ் அவர்களே.
நன்றிங்கய்யா.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.